சிவகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முல்லை பெரியாறு அணை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே பென் குரிக் என்பவர் ஞாபகம் வரும். மேட்டூர் அணை அப்படின்னா ஸ்டான்லி வந்து நினைவுக்கு வர்றது மாதிரியே, கொள்ளிடம் ஆற்று குறுக்கே கட்டப்பட்டிருக்க மேலணை அப்படின்னு சொன்ன உடனே நினைவுக்கு வருபவர் யார் அப்படின்னா ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் கார்டன் என்பவர் தான். இங்கிலாந்தில் 1803 May 15 பிறந்தவர் தான் சர்தார் கார்டன். இந்தியாவில் நீர்ப்பாசன வசதிகள் செய்து தர்றதுக்கும் கால்வாய்கள் அமைக்கிறதுக்கும் அணை கட்டுவதற்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே இவ்வளவு எளிமையாக நீர்ப்பாசனத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பொறியாளர் சர் ஆர்தர் கார்டன் அவங்களுடைய பங்கு ரொம்பவே அதிகங்க. இந்திய நீர்ப்பாசனத்தோட தந்தை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீர்ப்பாசனத்தில் பல்வேறு வகையான பாசனங்கள் இருந்தாலும் ஆற்று நீர் பாசனம் அப்படிங்கிறது ஆற்றில் வரக்கூடிய நீரை அடிப்படையாக வச்சே அமையுது. ஆற்றுல நீர் இல்லை அப்படின்னா விவசாயமே செய்ய முடியாது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுக்கா குப்பக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி திரு எஸ் முண்டன் அவர்கள் விவசாயிகளின் துயர் நீக்கும் ஆற்று பாசனம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பேர் வந்து முண்டன், குப்பக்குறிச்சி கிராமம் மானூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டம். எங்களுக்கு வந்து பெரிய குளம் இருக்கு. இந்த குளத்து பாசனத்துல நாங்க வந்து நீரை சேமிச்சு வச்சு அதுல வந்து நெல் பயிர் நடந்தோம். இப்ப வந்து கோவை நம்பர் 1 சொல்லி ஒரு நெல் பயிர் நட்டிருக்கோம். அது நல்ல பயிரா இருக்கு. அதுல வந்து மகசூலுக்கு என்ன உரம் யூஸ் பண்ணுறோம்னா அடி உரமா நாங்க வந்து காம்ப்ளெக்ஸ் போடுறோம். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றோம்னா யூரியா வந்து 15 போடுறோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வெட்டு மருந்து தழுப்பு மருந்து சேர்த்து மருந்து அடிக்கிறோம், ரசாயன மருந்து அடிக்கிறோம். அந்த மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் களை எடுத்து அதுக்கப்புறமா ஒரு உரம் போடுவோம். இந்த கலப்பு உரமா சேர்த்து நம்ம போடுவோம். போட்டு இப்படி பயிரை வளர்த்து வருவோம். பயிரை வளர்த்து வரக்கூடிய காலத்துல எங்களுக்கு வந்து அது என்ன கிடைக்கும்னா நல்ல மகசூல் வரும். இந்த பூவை பொறுத்த மட்டும் நல்ல மகசூலா கிடைக்கும். அது விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மகசூலா இருக்கும். அது கவர்மெண்ட் வந்து இடையில இடைய வந்து நெல் அவங்க எடுக்காங்க. அது எடுக்கிறதுனால எங்களுக்கு என்னன்னா விவசாயிகளுக்கு ஒரு ஒரு நல்ல லாபமா இருக்கும். அந்த அது போக அவங்க இல்லை அவங்கெல்லாம் வரல அப்படின்னா பிரைவேட்டுக்கு போட்டோம்னா ஏதோ லாபம் கிடைக்கும். நஷ்டமும் இல்லாம லாபமும் இல்லாம ஏதோ போகும். அதுக்கு அப்புறமும் அந்த நீர் மேலாண்மை என்ன செய்வோம்னா நாங்க அந்த தண்ணீரை ரொம்ப சேவிங் பண்ணிருப்போம். ஊர்ல இருந்து ஒரு கட்டுப்பாடு வச்சு தேவைக்கு தான் தண்ணி திறக்கணும், இதுக்கு மேல தண்ணி திறக்க கூடாது, மீதியை சேமிச்சு பண்ணி வச்சு அடுத்த நெல் மகசூல் நடணும் அப்படின்னு ஒரு ஊர் கட்டுப்பாடோட அந்த குப்பக்குறிச்சி கிராம மக்கள் வந்து செயல்படுவாங்க. அதுக்கு அப்புறம் வந்து கோவை 45 ஒரு நெல் பயிரை நடுவோம். அது வந்து குறுகிய கால வித்து, 90 அறுவடை பண்ணிடுவோம் அதை. அதனால அதுல கிடைக்கிற நெல் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து அதை வந்து எடுக்க மாட்டேங்க. அதை என்ன செய்யறாங்கன்னா திரும்ப வியாபாரிகளுக்கு போட்டு லாபமும் இல்லாமல் நட்டமும் இல்லாமல் தான் அந்த வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்படி எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடுக்கூடிய நேரத்தில் நாங்கள் PWD அணுகி அவங்களுடைய இன்ஜினியரை பார்த்து எங்கள் குளத்துக்கு தண்ணி இவ்வளோ தேவை இருக்கு, இதை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க, இதை கொடுத்தா அந்த ஊர் மக்கள் இவ்வளோ பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி ஊர் கிராமத்துல இருந்து 4-5 சேர்ந்து போய் நாங்கள் கோரிக்கை மனு வச்சோம்னா தந்தாங்க. எங்களுக்கு தண்ணி திறந்து விட்டு எங்களுடைய நெல் பயிரெல்லாம் அவங்க காப்பாற்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அது போக வேற அது இந்த 2 பூ நடும்போது ஒரு பாதி வயல் தான் நடுவோம், மீதி வயல்ல உளுந்து வாழை அப்புறம் மிளகு செடி கத்தரி கேழ்வரகு இது வந்து இந்த ஆற்று வாகர போகத்துல அந்த பயிர் செய்வோம். அதுலேயும் நல்ல லாபம் கிடைக்கும். அதில் எந்த இதுவும் இல்லை, கிணத்து பாசனம் இருக்கு, நம்ம குளத்து பாசனம் இருக்கு. அதனால அந்த பயிர் வந்து பாதி இடத்துல செய்வோம். அதுவும் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு 9.5 ஏக்கர் இருக்கிறதுனால எனக்கு வந்து குளத்தடி பக்கத்தில் இருக்கு, நல்ல நீர்ப்பாசனம் கிடைக்கும், நல்ல மாதிரி மகசூலும் கிடைக்கும். இதே நான் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்தமாக ஒலோட்ராக்டர் வச்சுருக்கேன். ஆமாம், அப்புறம் மிஷின் வந்து மருந்தடிக்க மிஷின் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு நாங்கள் சொந்தமாகவே யூஸ் பண்ணதுனால ஒவ்வொரு அளவுக்கு விவசாயத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செஞ்சு கொட்டியிருக்கோம் சார். எங்க இப்ப வர நீர் வந்து போதுமான தண்ணி தான் இருக்கு. இருக்கிறதுனாலதான் நாங்க மறுபூ ரெண்டாவது பூவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்களுக்கு ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து இந்த தண்ணீர் வந்து இருக்காது. அதுக்கு முன்ன இல்ல இருக்க தண்ணீர் சேவிங்ஸ் பண்ணி ஒரு 6 மாசம் 7 மாசம் பயிர் செஞ்சு நல்லா அறுவடை செஞ்சுக்கிடுவோம் சார். அது நல்லா எங்களுக்கு போதுமான தண்ணீர் அது. அதுக்கு நான் போதுமான தண்ணீர் தான் என்ன சொல்லுவோம்னா எங்க ஊர் கட்டுப்பாடு சொல்லணும். ஏன்னா மத்த குளங்கள்லாம் வட்டி வீணா திறந்து விட்டு காலி பண்ணிடுறாங்க. நாங்க அப்படி செய்ய மாட்டோம். எங்களுக்கு கடைசி குளம்னாக்கலாம் அந்த குளத்தை ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்து அதுக்குன்னு ஒரு 2 நபரை நியமிச்சு அதை சேவிங்ஸ் பண்ணி வச்சுதான் நாங்க இந்த விவசாயம் செய்யறோம்.
சரிங்கய்யா, இப்ப அந்த குளத்துல வந்து இந்த மீன் வளர்ப்பு அந்த மீன்களை எதுவும் தனிப்பட்ட முறையில வளர்க்குறீங்களா இல்ல பாசனத்துக்கு மட்டும்தான் அந்த குளத்து நீரை பயன்படுத்துறீங்களா ஐயா?
சார் அதுல மீனும் வளர்க்குறோம். மீனும் வந்து இன்னும் கவர்மெண்ட்ல ஏலம் விடுறாங்க குளத்தை. அதை எடுத்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மீன் பூஞ்சிகள் வாங்கி விட்டு அது எப்பவும்னா இந்த அறுவடை 2ஆம் பூ இந்த பூவுக்கு போக அடுத்த பூவுக்கு போக அதுக்கப்புறம் வந்து அந்த மீனை வந்து பிடிச்சு சேல்ஸ் பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் தண்ணி வத்த ஆரம்பிச்சிடும். நாங்க அறுவடை முடிஞ்ச உடனே தண்ணி வத்த 2 பூ முடிஞ்ச உடனே தண்ணி வத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த மீனை வந்து பிடிக்கிறதுக்கு வலை வீசி பிடிச்சு மக்களுக்கு சேல்ஸ் கொடுத்துருவோம். அது கண்டிப்பா சார். என்ன மீன்னா நாங்கள் இந்த கட்டளை கிண்டன்னு சொல்லுவோம். கட்டளை கிண்டை, விரால், அப்புறம் வந்து இந்த சிலேபி மீன், இந்த வகையான மீன் பெரும்பாலும் இருக்கும். இந்த மீனெல்லாம் நல்ல கட்டளை கிண்டைங்கிறது வந்து நல்ல சேல்ஸ் போகும் சார். அது விரும்பி வாங்குவாங்க. அதனால அந்த அதனால எங்க ஓரளவுக்கு எங்க ஊருக்கு ஒரு வருமானம் இருக்கு. அதுல கிழக்கு பாசனம் இருக்கு சார். அதனால என்ன சொல்லுவோம்னா எங்க ஊர்ல ஒரு 10% வந்து கிணத்து பாசனம் இருக்கு சார். அந்த ஆத்து வாகர ஓரமா இருக்கு. அதுலதான் நாங்க பூம்பயிர் செய்வோம். பூம்பயிரமே வாழை போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மிளகு செடி நடுவோம், கேழ்வரகு நடுவோம், கத்திரி நடுவோம். இந்த மாதிரி வேலைகள் அந்த அந்த ஆத்து வாகர பக்கத்துல ஃபுல்லா செய்வோம். அது 24 hours எங்களுக்கு வந்து விவசாயம் நடந்துகிட்டு இருக்கும். வருஷம் ஃபுல்லா 365 நாள் விவசாயம் நடக்கும் சார். மரங்கள் எதுவுமே வளர்க்கல. நெல் பயிர் தான் இந்த ஏரியாவில் கிடைக்கிறது. வந்து நெல் பயிர், வாழை, கத்தரி, மிளகு செடி இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் எங்க குளத்துல பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க குளத்து பாசனத்துல பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மரங்கள் எதுவுமே வைக்கல. எந்த மரங்களும் வைக்கல. தென்னையோ வச்சா வரும், விவசாயம் பாதிக்கும். அதனால அதை வைக்கல நாங்க.
சரிங்க சார். இந்த நீர் மேலாண்மையில வாழைக்கு எவ்வளவு நீர் தேவைப்படும், என்னென்ன மாதிரியான வாழை ரகங்களை நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
சார் வாழைங்கிற வந்து நாடு, அப்புறம் வந்து கசலி, அப்புறம் வந்து சக்கை, இந்த 3 வகையான வாழைகளும் பெரும்பாலும் பயிர்படுத்தும் சார். அது நல்ல லாபம் தரும் எங்களுக்கு. ஆனா அது வந்து எல்லா வயல்லையும் அது வந்து பயிரிட முடியாது. அந்த சொன்னால ஒரு 10% கிணறு பத்தம் பாசனம் இருக்கு. அந்த அதுல மட்டும்தான் அந்த வாழையை பயிர் செய்ய முடியும்.
சரிங்க சார். வேற தாவரங்கள் வேற எதுவும் இந்த வாழை இதை தவிர வேற விதமான தாவரங்கள், காய்கறி செடிகள் அந்த மாதிரி எதுவும் நீங்க இந்த ஆற்று நீர் பாசனத்தை பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா சார்?
ஆமா சார். கத்திரிக்காய்னா நம்ம ஊர் குப்பைக்குறிச்சி கத்திரிக்காய்னா திருநெல்வேலி மாவட்டத்துல ஃபேமஸ். அது கத்திரி பயிர் செய்யறோம், மிளகு செடி பயிர் செய்யறோம், அப்புறம் கேழ்வரகு பயிர் செய்யறோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த கிணத்து அந்த ஆற்று பாசனத்துல நல்ல லாபம் தரும் எங்களுக்கு. நாங்க கேழ்வரகு வந்து நாத்து பாவி, அது நாத்து வளர்ந்து திரும்ப அது பொடியில உழுது, அதுக்கப்புறமா அதை நட்டு பயிர்ச்சி எங்க தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணி போகும் சார். எங்களுக்கு அது சொல்ல 365 நாளும் எங்களுக்கு தண்ணி வத்தாம அந்த கிணத்து பாசனத்துல கிடைக்கும். அதுல வத்தவே வத்தாது, தண்ணி வத்தாது. எந்த நேரமும் வத்தாது. 365 நாளும் தண்ணி வத்தாது. ஏன்னா தாமரவாணி பக்கத்துல இருக்கிறதுனால.
சரிங்க சார். இப்ப நீங்க அந்த உங்களுடைய பகுதிகளில் இந்த ஆழ்குழாய் கிணறு போர் மோட்டர் எதுவும் போட்டு பயன்படுத்தி அந்த நீரை பயன்படுத்துறீங்களா இல்ல பொதுவாகவே எல்லாருமே அந்த நீர் ஓடைகள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளையே எல்லாருமே பயன்படுத்துறீங்களா சார்?
சார் நீர் ஓடைகள் உள்ளது வந்து நெல் பயிருக்கு மட்டும்தான். மற்றது போல விவசாய கிணறு இருக்கு சார். கிணறுல கரண்ட் மோட்டர் இருக்கு. கரண்ட் மோட்டர் வச்சு அதை நாங்கள் பயன்படுத்துறோம். என்ஜின் மோட்டர் வச்சு கால்நடைகள் வந்து சார் வச்சிருக்கோங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் வச்சிருக்காங்க. ஒரு 10% சொல்லலாம், அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. ஆனா அதை நிறைய வழக்கமா வச்சிருக்கவங்க அதை நல்லா தான் வளர்த்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் இல்லை. அதுல 1000 ஆடு 2000 ஆடு குறைஞ்சது 500 ஆடு குறையாம இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வளர்க்காங்க. அது தொழிலாவே வச்சிருக்காங்க அவங்க.
சரிங்க சார். இந்த ஆடுகள் வளர்க்குற சூழ்நில இந்த ஆற்று பாசன முறை ஆற்றோரங்கள்ல இந்த ஆடுகள் வளர்க்கறது அப்படிங்கறது ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கா சார்? இந்த ஆடுகள் வளர்க்கறதுக்கு அந்த புல் மேய்ச்சல் நிலங்களுக்கு இது எந்த அளவுக்கு சார் ரொம்ப பயனுள்ள ஒரு செயல்பாடா இருக்கு?
சார், எங்க ஏரியாவில் அந்த ஆடு மாடு மேயறதுக்கு இடங்கள் நிறைய இருக்கு, காலி இடங்கள் இருக்கு. ஆமா, ஆத்து வாகரைலாம் இருக்கு, அப்புறம் போக காட்டுப்பகுதி இருக்கு, இதெல்லாம் நிறைய இடங்கள் இருக்கு. அதனால ஆடு வளர்க்கறது ஈஸியா இருக்கு சார். எங்களுக்கு வந்து கிராம பகுதி, கிராம பகுதியில என்ன செய்யறாங்கன்னா எல்லா மக்களுமே விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால யாருமே விவசாய நிலத்தை வந்து மனைகளாகவோ மற்ற இதாகவோ யாரும் மாற்றல, 100% கிடையாது. அது ஃபுல்ல 100% விவசாயம் தான் செய்யறாங்க. இது எந்த பக்கம் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருக்குன்னா வந்து வயக்காடு இருக்கிற பூரா பிளாட் போட்டு அப்படியே வித்து வீடாகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து வயக்காட்டுல வந்து பத்திரம் போடக்கூடாது, விளைநிலம் இந்த விளைநிலத்தை அழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்களே டிடிசி அப்ரூவல் ஒன்னு கொடுத்து மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதையே வியாபாரம் பண்ணத்தான் செய்யறாங்க. நாங்க வந்து சேவிங்ஸ் வந்து குளத்துல அப்படியே நீங்க கலந்து வந்தாலும் அது அடியில படிஞ்சிடும் சார். அப்படி எங்களுக்கு பெரும்பாலும் வரத்தான் செய்யுது. ஆனா எங்களுக்கு கடைசி குளங்கனால இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியே ஒரு நிறமா தான் இருக்கும். இருக்க 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 அது அடியில அப்படியே படிஞ்சிடும். படிஞ்சிட்டு எங்களுக்கு ஓரளவுக்கு போதுமான நல்ல தண்ணியா தான் கிடைக்கும். நம்ம தண்ணினால எந்த நோய் நொடிகளோ ஒன்றும் இல்லை சார். சார் வந்து எல்லா குளங்களுக்கும் ஆற்று பாசனம் வருது. அது அவங்க வந்து அது சொந்தமா நமக்கு வேணும், நமக்கு நாளைக்கு இது ஆடு மாடுக்கு வேணும், நம்ம குளத்துக்கு வேணும், தண்ணி வேணும்னு சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும். அது அந்தந்த கிராமத்து மக்களுடைய இது. எங்க கிராமத்தை பொறுத்த மட்டும் கட்டுப்பாடோட இருக்கும். எங்க ஊர் நாட்டாம எங்க ஊருடைய தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 2 பேரை நியமிச்சு இந்த பயிருக்கு போதுமான அளவு தண்ணீரை மட்டும் திறக்கணும், அது எப்படியா வந்துச்சுன்னா அதை உடனே மடையை அடைச்சி சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஊர்ல இருந்து ஆள் போட்டிருக்கோம்.
வேற இப்ப உங்க ஊர் சரி யாருமே இந்த போர் யாருமே போடுறதே இல்லையா சார்? யாருமே போர் போடுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கறது இல்லையா சார்?
சார் அனுமதி அப்படி ஒண்ணு இல்லை. போ அவங்க விருப்பம் இருந்தா போட்டுக்கலாம், எங்களுக்கு அது தேவையில்லை சார். அங்க தண்ணி செழிப்பா கிடைக்கும். குப்பூர்ச்சி கிராமத்தை பொறுத்த மட்டும் குடிநீரா இருக்கட்டும், விவசாயத்துக்கா இருக்கட்டும், தண்ணீர் வந்து ரொம்ப செழிப்பா கிடைக்கும் சார். எங்களுக்கு குடிநீர்லாம் 24 hours தண்ணி கிடைக்கும் எங்களுக்கு. அதனால தண்ணி எங்களுக்கு நல்ல செழிப்பான இடம் எங்க ஊர் பகுதி. சார் இப்ப கூட வந்த மழை பெஞ்ச வெள்ளத்துல தண்ணி வந்து நிறைய குளத்துல ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு. பக்கத்து ஊரை சுத்தி தண்ணி வரக்கூடிய காலத்துல சேஜிபி வச்சு தேவைக்கு தோண்டி விட்டு அது வந்து ஆற்றுல கலந்துடும். எங்க ஊருக்கு அடுத்தக்கல சித்தாறு இருக்கு, சித்தாறுல தான் கலக்கும். அது தேவைக்கு இவ்வளவு தண்ணிக்கு மேல நின்னா நமக்கு ஆபத்து இருக்குன்னு அதை நாங்கள் சேஜிபி வச்சு தோண்டி விட்டு அது தேவையான அளவு வந்த உடனே உடனே ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து சாக்கு மூட்டையில மணல் அள்ளி அடைச்சி திரும்பியும் அந்த இதை சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிதான் செஞ்சிருக்கோம். இந்த மலைக்கு பெஞ்ச தண்ணி எல்லாம் போதுமான அளவுக்கு தண்ணி வச்சிருக்கோம். ஃபுல்லா குளம் ஃபுல்லா இருக்கு இப்போ. இல்ல குளத்துல இப்ப யாரும் எடுக்கிறது இல்ல சார். அதெல்லாம் ஒரு காலத்துக்கு முன்ன இருந்திருக்கு. இப்ப வந்து நம்ம தாமரபரணி ஆற்றுல இருந்து சிவலைப்பேர்ல இருந்து குழாய் தண்ணி நம்ம ஊர் வழியே போகுது. அதுல நல்லி தெரு தெருவுக்கு நல்லி வச்சிருக்கோம். அது போதுமான அளவுக்கு எங்களுக்கு தண்ணி கிடைக்கும் சார்.
சரிங்க சார். இது வரைக்கும் நீர் மேலாண்மை குறித்து, குறிப்பா ஆற்று நீர் பாசனம் குறித்து, அது விவசாயத்துக்கு எப்படி பயன்படுது, குடிநீருக்கு எப்படி பயன்படுது, அது எப்படி பொதுமக்கள் பாதுகாப்பாக கையாளுறீங்க அப்படிங்கறது குறித்து மிக அருமையா மிக தெளிவான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
ரொம்ப நன்றி சார்.
நேர்களை, இதுவரை ஆற்று பாசனம் குறித்த பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா குப்பக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி திரு எஸ் முண்டன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.